മഹിമയുള്ള ദൈവരുടെ ആവിയാണവൻ. മേഘം വന്നമായി നമ്മത്തിലെ അവൻ നിറയ്ക്കുന്നവൻ. ഉങ്ങളിലേക്ക് നാങ്കൾ നന്ദി നന്ദിയാണ്. ഉങ്ങളുടെ ആശീർവാദം അല്ലെങ്കിലേക്ക് ബലം ആണ്ടവൻ. അതൊക്കായി ഉങ്ങളിലേക്ക് നാങ്ങൾ നന്ദി നന്ദിയാണ്. എന്ന നാളെ നമ്മുടെ സമൂഹത്തിലെ നാങ്ങൾ ഒപ്പടയ്ക്കുന്നു. ഏതുവരേക്കും എങ്ങനെ നടത്തി വന്നിങ്ക ആണ്ടവരും ഇവിടെ പ്രശ്നത്തിനാ നിറയ്ക്കിങ്ങപ്പാ എങ്ങനെ നടത്തി വന്നിങ്ക ആണ്ടവര് ആവിയോടും കരുത്തോടും തുതിക്ക വെച്ചിങ്ങ അതർക്കുങ്ങളിലേക്ക് നാങ്ങൾ നന്ദി ചൊല്ലിയ കത്തരുടെ ആവിയാണവർക്ക് കരങ്ങളെ തട്ടി നന്ദി ചെലുത്തി. അവർ മാത്രം വന്നിട്ടാ പോതുമല്ല ചാർ വരാട്ടിലും സാവിയാണവർ വന്നിട്ടാരെന്ന് ചൊന്നാ എല്ലാം പോതുമാണത്. എല്ലാം കൈകൂടി വിടും, എല്ലാം നടന്നുവിടും. ആവിയാണവർ വന്നിട്ടാ അത് ഉണക്കും എനക്കും വലിയൊരു ബലൻ, വലിയൊരു സലാഖ്യം. Thank you, Holy Spirit. നല്ല തകപ്പണി എന്ന നാളിക്കായി സ്തോത്രം. എങ്ങനെ ചിന്തനകളെ ഉള്ള സമൂഹത്തിൽ ഞങ്ങൾ ഒപ്പടിക്കുന്നു. ആവിയാത്മാ ശരീരത്തെ ഒപ്പടിക്കുന്നു. എല്ലാം ഇവിടെ കരത്തുക്കുള്ള ഇരുപ്പതായി കേൾപ്പതെ കുറിച്ച് ഗവനമുള്ളവരായി ഇരിക്ക ഉദവി ചെയ്യുന്നു. പിശാസാണവൻ ആണ്ടവരെ വാർത്തകളെ എടുത്തുവിടാതെ പഠിക്കും. ചിന്തനകളെ സ്ഥിരപ്പിടിങ്ങപ്പാ നമ്മുടെ സമൂഹത്തിൽ എങ്ങനെ ഞങ്ങൾ ഒപ്പടിക്കുന്നു. എങ്ങനെ നടത്തിവരാക ആവിയാണവരെ നടത്തിങ്ങപ്പാ യേശുവിൻ നാമത്തിൽ പിതാവേ ആമേൻ ആമേൻ. ഹല്ലേലൂയ. നിങ്ങൾ എല്ലോരും എബേസ്യർക്ക് എഴുതിന നിർവം എബേസ്യർ നാലാവത് അധികാരത്തിൽ എബേസ്യർക്ക് എഴുതിന നിർവം നാലാവത് അധികാരം അതിൽ തിരുപ്പിക്കൊള്ളുന്നു. കടന്ന വർഷത്തിൽ കടസി പകുതിയിലെ കിട്ടത്തിട്ട് പരിശുദ്ധ ആവിയാണവരെ കുറിച്ച് മൂന്ന് വിധമായ കാര്യങ്ങളിൽ നാം പാട്ടും. ഒന്ന്, ദേവ ആവിയാണവർ എതൊക്കെ ഒപ്പിടപ്പെട്ടിരിക്കിറ. ദേവ ആവിയാനുടേ വഴിയെടുത്തൽ എന്ന് അവർ എപ്പടി നമുക്കുള്ള ഇറങ്ങി കിരികി ചെയ്യാറ് ചൊല്ലി മൂന്ന് വിധമായ വണ്ണങ്ങൾ, മൂന്ന് വിധമായ പക്കങ്ങളെ നാം പാട്ടും. இந்த நாளிலே அந்த மூன்று விதமான பகுதிகளுக்கும் எதிர்பார்த்தான ஒரு பகுதியை நாங்கள் பாட்டியிருக்கோம். தேவ ஆவியானவரை நாம் துக்கப்படுத்துகிறது நிமித்தமாக அதனுடைய பிரதிபலன் என்ன? தேவ ஆவியானவரை நாம் துக்கப்படுத்த முடியுமா? தேவனை நாம் துக்கப்படுத்த முடியுமா? துக்கப்படுத்துகிறது நிமித்தமாக அதனுடைய பிரதிபலன் என்ன என்பதை குறித்து இந்த நாளிலே பாட்டு நாம் கடந்து செல்லாம் நான் விரும்புகிறேன். வாசிங்கள் நாலாவது அதிகாரத்திலே 29:30-31 வாசிங்கள்.
கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அன்றையும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூசணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாவும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்கு தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள்.
கர்த்தருடைய ஆவியானவரை எப்படி நாம் சுத்தப்படுத்த முடியும் என்று சொல்லி அந்த வசனத்துக்கு மேலே இருக்கிற வசனமும் அந்த வசனத்துக்கு கீழே இருக்கிற வசனமும் நமக்கு என்ன செய்கிறது? காண்பித்து தருகிறது. தேவனுடைய ஆவியானவரை நாம் ஒருபோதும் துக்கப்படுத்த கூடாது. ஆனா நாம் எப்படி துக்கப்படுத்துகிறோம்? நம்முடைய வாயில இருந்து புறப்படுகிற வார்த்தைகளின் மூலமா. இங்கே தேவனுடைய ஆவிக்கு விரோதமாக பேசப்படுகிற வார்த்தை குறித்து சொல்லவில்லை, நம்முடைய வாயில இருந்து புறப்படுகிற வார்த்தைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு விதத்தில் சொல்லப்படுகிறது, தேவனுடைய ஆவிக்கு விரோதமாய் பேசப்படுகிற எந்த காரியமும் உனக்கு மன்னிக்கப்படாதுன்னு சொல்லி. ஆனா இந்த வசனம் சொல்லுகிறது, என்னுடைய வாயிலே இருந்து புறப்படுகிற எந்த வார்த்தையானாலும் அது தேவனுடைய ஆவியானவரை துக்கப்படுத்தாத படிக்கு நன்மையானதை பேசுங்க, பக்தி விருத்திக்குரியதை பேசுங்க என்று சொல்லி இந்த வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறது? காட்டி தருகிறது இல்லையா? வேதம் என்ன சொல்லப்படுகிறது? நம்முடைய வாய்க்குள்ள போகிறது எங்களை தீட்டுப்படுத்தாது, ஆனா நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிறது இருக்குது, அதை திட்டப்படுத்தும் என்று சொல்லி வேதத்திலே நமக்கு சொல்லப்படுகிறது இல்லையா. ஆகையினாலே கர்த்தருடைய ஆவியானவரை துக்கப்படுத்தாத படிக்கு நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகள் அது பக்தி விருத்திக்கு ஏதுவானதாக இருப்பதாக. கடந்த ரெண்டு பைபிள் ஸ்டடிகளையும் நான் ஆராதனை முடித்தது, பைபிள் ஸ்டடி மெசேஜ் முடித்ததுக்கு பின்பாக ஒரு வார்த்தை சொன்னேன், அது இங்கேயும் நான் சொல்லுவேன். இந்த வருஷத்திலே நம்முடைய வாழ்க்கையில இருந்து நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொல்லிச்சுன்னா, நல்லது நன்மையானது என்கிற அந்த ஒரு வார்த்தையை இந்த வருஷத்திலே நாம் கூட பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நான் சொன்னேன். இதுவரைக்கும் நாம் எப்படி எங்க வார்த்தையை பயன்படுத்தினோம் என்று சொல்லி எனக்கு தெரியாது. இதுவரைக்கும் நாம் அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி நாம சொல்லி இருக்கிறோம். ஆனா இந்த வருஷத்திலே நான் கேட்டுக்கொண்டது என்னவென்று சொல்லி சொன்னா, நல்லது நன்மையா இருக்கிறது, ஆசீர்வாதமா இருக்கிறது, நல்லது என்று சொல்லி இந்த நல்லது என்ற வார்த்தை இந்த வருஷத்திலே அநேகர் சபைக்குள்ளே பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நான் அங்கே சொன்னேன். நல்லது என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறது நிமித்தமாக தேவனுடைய ஆவியானவரை நாம் துக்கப்படுத்த முடியாது. நல்லது 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 என்று சொல்லி ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசுகிற பொழுது தேவ ஆவியானவரை நாம் துக்கப்படுத்த முடியாது. அது பக்தி விருத்தியை கொண்டு வரும், அது சபையை பக்தி விருத்தி அடைய பண்ணும், அது சபையை எழுப்பிவிடும், அது சபையை கட்டும். ஆகையினாலே நன்மையான வார்த்தைகளை பேசுங்க, பக்தி விருத்திக்குரியதை பேசுங்க. தேவ ஆவியானவர் மகிழ்ச்சி அடைய அவருக்கு வண்ணமாக அந்த வார்த்தைகளை பேசுங்க. அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 51வது வசனத்தை வாசிங்கள்.
வணங்கா காலத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள்.
முதலாவது நாம என்ன தெரியுமா பார்த்தோம், வசனத்தின்படி நாம நல்ல வார்த்தைகளை பேசணும். துக்கிரமான வாசிகள், கோபங்கள், மூர்க்கங்கள், இந்த விதமான காரியங்கள் எது நம்முடைய வாழ்க்கையில் இருந்து புறப்பட்டாலும் அது கர்த்தருடைய ஆவியானவரை துக்கப்படுத்தும். இரண்டாவது அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 51வது வசனத்தை வாசிங்க. என்னவர்க்கா
வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள்.
நீங்க எப்படி செய்கிறீங்களா, உங்கள் பிதாக்களைப் போல, உங்கள் பிதாக்களைப் போல நீங்க எப்பொழுதும் என்ன செய்கிறீர்கள், பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து நிற்கிறீர்கள். எப்படி பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து நிற்கலாம், அதுக்கு அர்த்த வசனத்தை வாசிங்க.
தீர்க்க தரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள், நீதிபரருடைய வருகையை முன்னறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகருமாய் இருக்கிறீர்கள்.
எப்படி தீர்க்க தரிசிகள் அவர்கள் கொண்டு வந்த வார்த்தைகள் அவர்களுக்கு விரோதமாக எழுப்பி என்ன செய்தீங்க, தேவனுடைய ஆவியானவர்களை நீங்கள் உங்கள் பிதாக்களைப் போல துர்க்கப்படுத்துகிறீர்கள். ரெண்டாவது தேவனுடைய ஆவியானவரை துக்கப்படுத்துவது எப்படி என்று சொல்லிச்சுன்னா, தேவனுடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ளாத வண்ணத்திலே, தேவனுடைய வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்ளாத வண்ணத்திலே, தேவனுடைய தீர்க்க தரிசனங்களை நாம் ஏற்றுக்கொள்ளாத வண்ணத்திலே, தேவ வார்த்தைகளை தேடி வருகிற பொழுது அதை ஏற்றுக்கொள்ளாத வண்ணத்திலே பிதாக்களை போல் நாங்கள் என்ன செய்கிறோம், பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம். ஆண்டவர் நல்ல ஒரு கேள்வி கேட்கிறாங்க, யார் உங்கள் பிதாக்கள் யார் செய்யாம இருந்தாங்க, எல்லாரும் செய்தாங்க, தீர்க்கதரிசிக்கு விரோதமாக எழுப்பினாங்க, வாழ்க்கை வருகிற பொழுது வணங்க கழுத்துள்ளவர்களாக இருந்தார்கள், வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. அப்படி நீங்க இராதீங்க. இயேசு கிறிஸ்துவோட வரையை பிரசங்கிக்க வந்தவருடைய தீர்க்கதரிசி ஏற்றுக்கொள்ளாம இருந்தாங்க. தேவனுடைய வார்த்தை வரும் பொழுது, தேவனுடைய சத்தியம் புறப்படும் பொழுது அது நன்மையோ தீமையோ தேவனுடைய பிள்ளையுடைய கடமை என்னன்னு சொல்லிச்சுன்னா, அவன் அந்த வாசனத்தை ஏற்றுக்கொண்டுதான் ஆகும். அப்படி இல்லை என்று சொல்லிச்சுன்னா தேவனை நாம் என்ன செய்கிறோம், துக்கப்படுத்துகிறோம். தேவ ஆவியானவரை நாம் என்ன செய்கிறோம், துக்கப்படுத்துகிறோம். நல்ல வார்த்தைகளை பேசுங்க, தேவ ஆவியானவர் மகிழ்ச்சி அடைவார். தேவனுடைய வசனம் வரும் பொழுது அதை திறந்த உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்க, தேவன் ஆவியானவர் மகிழ்ச்சி அடைவார். சகரியா 7வது அதிகாரத்துக்கு திருப்பிக்கொள்ளுங்க. சகரியா 7வது அதிகாரம், அதிலே 12-13 வாசிங்க.
வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்க தரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பிய வார்த்தைகளையும் கேளாதபடிக்கு தங்கள் இருதயத்தை வைராக்கியமாக்கினார்கள். ஆகையால் மகா கடுங்கோபம் சேனைகளின் கர்த்தரிடத்திலிருந்து உண்டாயிற்று. ஆதலால் நான் கூப்பிட்ட போது அவர்கள் எப்படி கேளாமல் போனார்களோ அப்படியே அவர்கள் கூப்பிட்ட போது நானும் கேளாமல் இருந்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
அருமையான வார்த்தைங்க சொல்லுறா, என்ன தெரியுமா, தீர்க்க தரிசிகள் வார்த்தைகளை கொண்டு வரும் பொழுது நீங்க என்ன செய்தீங்க, கேட்காம இருந்தீங்க. வசனம் புறப்பட்டு வருகிற பொழுது நாம என்ன செய்கிறோம், கேட்காம இருக்கிறோம். ஆனால் தேவன் அதற்கு பதில் என்ன கொடுக்கிறார், நீங்கள் என்னை கூப்பிடுகிற பொழுது, நீங்கள் என்னை நோக்கி கூப்பிடுகிற பொழுது அப்பொழுதும் நான் என்ன செய்வேன், கேட்காமல் இருப்பேன். இன்னைக்கு அநேக வேண்டுதலுக்கு பதில் இல்லை இல்லையா, அநேக வேண்டுதலுக்கு நம்முடைய வாழ்க்கையில பதில் இல்லை இல்லையா. என் ஆண்டவர் உன்னை கூப்பிடுகிற பொழுது நீ மௌனமாய் இருக்கிறாய், அதே வண்ணத்திலே நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது, தேவாவியானவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது அவரும் மௌனமாய் இருக்கிறார். வசனங்கள் புறப்பட்டு வருகிற பொழுது, வார்த்தைகள் புறப்பட்டு வருகிற பொழுது திறந்தளத்தோடு ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். திறந்தளத்தோடு ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் தேவனுடைய ஆவியானவர் தேவன் வார்த்தைகளை அனுப்புறான். வார்த்தைகள் சரியான இடத்திலே உழவில்லைன்னு சொல்லிச்சுன்னா உனக்குத்தான் ஆபத்து, எனக்குத்தான் ஆபத்து, சபைக்குத்தான் கஷ்டம். ஏன் தெரியுமா, உழ வேண்டிய இடத்திலே தேவனுடைய வசனம் உழவில்லை. ஆண்டவர் சபையிலே ஊழியக்காரர்களை சும்மா வைத்திருக்கவில்லை. ஆண்டவருக்கு பொழுது போக்குறதுக்கு சபையிலே ஊழியக்காரர்களை வைத்திருக்கவில்லை. சபையிலே ஏற்ற நேரத்தில் என்ன வார்த்தை புறப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் அனுப்புகிறதை அது எனக்கு நல்லதோ கூடாதோ, நன்மையோ ஆபத்தோ, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது என்னுடைய கடமை. இல்லை என்று சொல்லிச்சுன்னா தனிப்பட்ட விதத்திலே தனிப்பட்ட அபயமாகி எனக்கு அது ஆபத்து. அதே நேரத்திலே இந்த ஒரு அபயம் கஷ்டப்படுகிற பொழுது சரீரம் முழுத்திலும் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் என்பது வேதத்தினுடைய வெளிப்பாடு. வேதம் வருகிற பொழுது, வசனம் வருகிற பொழுது, ஊழியர்களோடு வசனத்தை பேசுகிற பொழுது நீ தேவ ஆவியானவரை குற்றப்படுத்தாத படிக்கு வசனத்தை திறந்துள்ளத்தோடு ஏற்றுக்கொள். அது உனக்கு ஒருவேளை கஷ்டமாக இருக்கலாம், அது சபையின் நன்மைக்காக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது உனக்கு ஒருவேளை கஷ்டமா இருக்கலாம், மற்றவருடைய வாழ்வின் ஆசீர்வாதத்திற்காக நீ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது உனக்கு கஷ்டமா இருக்கலாம், தேவ ஆவியானவரை துக்கப்படுத்தாத படிக்கு நீ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்று சொல்லி சொன்னா நீ ஒரு நாள் கூப்பிட வேண்டிய நேரம் வரும், நீ ஒரு நாள் புலம்ப வேண்டிய ஒரு நேரம் வரும். அந்த நாளில் உன் ஆண்டவர் உன் தேவன் உன்னாவியானவர் கேட்காத வண்ணமாக இருப்பார், கேட்காத வண்ணமாக இருப்பார். பரிதாபத்துக்குரிய நிலைமை இல்லையா. நாம நினைக்கிறோம் என்ன தெரியுமா, நாம என்ன தெரியுமா நினைத்துக் கொள்கிறோம், நாம தான் ஏதோ பேசிக்கொள்றோம் தீட்டுக் கொள்றோம். ஆனா நாம செய்கிற எந்த காரியமும் தேவ ஆவியானவரோடு சம்பந்தப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. தேவனுடைய வார்த்தைக்கு நீ கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுக்க வேண்டும். தேவனுடைய வசனம் உன் வாழ்க்கையிலே வந்து விழ வேண்டிய இடத்திலே விழ வேண்டும். இல்லை என்று சொல்லிச்சுன்னா உன் வாழ்க்கைக்கு நல்லதல்ல, என் வாழ்க்கைக்கு அது நல்லதல்ல. தேவ ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்க. வசன ரீதியாக மூன்று காரியங்களை நான் பார்த்தோம். சம்பவத்திலே சில காரியங்களை பார்த்து கடந்து செல்லாம நான் விரும்புகிறேன். ஒரு சில சம்பவங்களை பார்த்த ஆச்சரியம் இல்லையா? தேவ ஆவியானவரை துக்கப்படுத்துகிறது நிமித்தம் அவர்கள் இழக்க வேண்டிய காரியங்கள், அவர்கள் இழந்த காரியங்களை பார்த்தா ஆச்சரியமாக இருக்கிறது இல்லையா? திருப்பிக் கொள்ளுங்கள். ஒன்று சாமுவேல் இரண்டாவது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். ஒன்று சாமுவேல் பதினைந்தாவது அதிகாரம் அதிலே இரண்டாவது வசனத்தை வாசிங்கள்.
சேனையின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன்.
இது ஒரு சம்பவம் உண்டு, அதை நான் சுருக்கமா வசனங்களை வாசித்துட்டு 1 சாமுவேல் 15:2 ஓகே வாசித்து சில வசனங்களை வாசித்து அங்காலே நான் சில காரியங்களை விளக்க விரும்புகிறேன். அங்காலே அதுக்கு பிறகு 20 வாசிங்க.
சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை கொண்டு வந்து அமலேக்கியரை சங்காரம் பண்ணினேன். ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுகிறதுக்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதான மாணவர்களை பிடித்துக் கொண்டு வந்தார்கள் என்றான். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சப்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் கலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? கலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம்.
அப்படியே 26 வாசிங்க.
சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோடைய கூட திரும்பி வருவதில்லை, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர், நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்றார்.
இங்க பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலின் முதல் ராஜா ஆண்டவர் காரியத்தை அவளுக்கு சொன்னார். என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ராஜாவே சாமுவேல் தீர்க்கதரிசி தேவனுடைய வார்த்தைகளை புறக்கணிக்க கூடாது என்பதை குறித்து நான் பேச போகிறேன் இல்லையா? சாமுவேல் வந்து சவுல் ராஜாக்கு சொல்லுகிறான், சவுல் ராஜாவே அமலேக்கியர் என் ஜனத்தை வழி மறித்து நின்றதை நான் இன்னைக்கு நினைத்திருக்கிறேன். அவங்க செய்த காரியத்தை நான் மறக்கவில்லை, ஆகையினாலே நீ போய் இந்த ஜனத்தை முழுவதுமாக நீ அழிக்கணும், ஆடு மாடு எது கொண்டு மிச்சமிடக் கூடாது, எல்லாவற்றையும் அழிக்க வேண்டும் என்று சொல்லி தேவனிடத்தில் இருந்து தேவதாசன் வந்து ராஜாவுக்கு கட்டளையிட்டான். ராஜா புறப்பட்டு செல்லுகிறான், நல்ல கீழ்ப்படி போடு புறப்பட்டு செல்லுகிறான். ஆனா என்ன நடந்தது? ஜனங்களை எல்லாம் அழித்து போட்டான், எல்லாவற்றையும் அழித்து போட்டான். ஆனா ஆடு மாடுகள் எல்லாவற்றிலையும் நன்மையானதை தெரிந்து கொண்டு திரும்ப வந்து சேர்ந்தான் இல்லையா? வந்து சேர்ந்து விட்டு சாமுவேலுக்கு அவன் சொல்றான், இந்த ஜனங்கள் உங்களுடைய தேவனுக்கு என்ன செய்ய பழி செலுத்தும்படி அவர்களை கொண்டு வந்திருக்கிறார், அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் பழி செலுத்த வேண்டும் என்று சொல்லி. அப்ப சாமுவேல் சொல்றார், ஐயா பழியா கீழ்ப்படுதலா தேவனுக்கு முக்கியம், பழியா கீழ்ப்படுதலா தேவனுக்கு முக்கியம். ஐயா உன்னுடைய என்னுடைய ஆராதனையை விட நீ தேவனுக்கு கீழ்ப்படுதான் தேவனுக்கு முக்கியமான, நீ கீழ்ப்படிவில்லாமல் நான் கீழ்ப்படிவில்லாமல் தேவனுக்கு முன்பாக நின்று ஆராதிப்பதிலே எந்தவித காரியத்தையும் தேவனுடைய சமூகத்திலே நீ செய்து முடிக்க போறது அல்ல. தேவனுக்கு முன்பாக முதல்ல கீழ்ப்படி, அதற்கு பின்பாக தேவனுக்கு ஆராதனை. தேவனுக்கு முன்பாக நீ கீழ்ப்படி, அதற்கு முன்பாக தேவனுக்கு பலிகள். தேவனுக்கு கீழ்ப்படியாமல் தேவனுக்கு காணிக்கை கொடுப்பதில் எந்தவித புரியோசனை கிடையாது. சாமுவேல் சொல்றாயோ, ராஜாவே கேளும், உம்முடைய கீழ்ப்படுதல் இல்லாமல் உம்முடைய பலியை தேவன் விரும்புவார் என்று சொல்லி நீ நினைக்கிறீரா? ஐயா நீ நினைக்கிறீரா? அதில் எனக்கு ஒரு வசனம் எனக்கு விளங்கிக் கொள்ளவே முடியல. சவுல் ராஜா தேவனுடைய ஜனங்களை ஆட்சி செய்கிறார், சவுல் ராஜா தேவ மக்களுக்குள்ளே ஒரு ராஜாவாக இருந்து வருக. ஆனா அவன் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? உம்முடைய தேவனுக்கு. அது எனக்கு இன்னைக்கும் விளைய கொள்ளல, எனக்கு விளக்கமும் தெரியாது. தெரிஞ்சா நான் வந்து தெரியும் பொழுது வந்து சொல்றேன். அவன் ஏன் சொன்னா உம்முடைய தேவனுக்கு சொல்லு, என்னுடைய தேவனுக்கு சொல்லி இருக்கலாமே, ஏன் சொன்னா எனக்கு தெரியாது. ஒருவேளை அவன் அதுலயே தேவனை விட்டு புரிஞ்சுட்டாலும் எனக்கு தெரியாது. ஆனா அவன் சொன்னா உம்முடைய தேவனுக்கு நான் பலியிடனு பாரு, அதனால உங்க ஜனங்க கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு தெரியாது. ஆனா ஒன்று என்ன தெரியுமா, பலியை விட கீழ்ப்படுதல் முக்கியம், பலியை விட கீழ்ப்படுதல் முக்கியம், உன் காணிக்கையை விட கீழ்ப்படுதல் முக்கியம், உன் ஊழியத்தை விட கீழ்ப்படுதல் முக்கியம், உன் ஓட்டத்தை விட கீழ்ப்படுதல் முக்கியம். தேவனுக்கு முன்பாக நீ கீழ்ப்படியாமல் எதையும் தேவனுக்கு நிறுத்த முடியாது, எதையும் செய்து காட்டவும் முடியாது. இருபத்தி ஆறாவது வசனத்தை என்ன வாசிங்க.
சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோடே கூட திரும்பி வருவதில்லை, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர், நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்றான்.
அவன் முதல்ல என்ன செய்யல, கீழ்ப்படியல. இரண்டாவது காரியம் என்ன தெரியுமா, நீ தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்தீர், நீ தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்தீர் ஐயா, அதனாலே தேவன் உம்மையும் ராஜாவாகி இல்லாமல் என்ன செய்தார், புறக்கணித்தார். தேவனுடைய வார்த்தைக்கு இன்றைக்கு நம்முடைய சபைகள் இந்த நாள் சபைகளிலே கொடுக்கப்பட வேண்டிய பயம் இன்றைக்கு இல்லை. தேவனுடைய சபைகளிலே இந்த நாட்களிலே தேவனுடைய வார்த்தைக்கு கொடுக்கப்பட வேண்டிய மரியாதை அங்கே இல்லை. தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு வருகிற பொழுது திறந்த உள்ளத்தோடு அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு அர்ப்பணிக்கிற அந்த நாட்கள் இன்றைக்கு சபைகளிலே இல்லையா. திறந்தள்ளத்தோடு இருங்க. இன்னைக்கு அநேக கதைகள் கேட்பதற்கு திறந்துள்ளத்தோடு இருக்கிறது போல தேவனுடைய வார்த்தையுடைய வார்த்தையை கேட்பதற்கு திறந்துள்ளம் இன்னைக்கு கிடைக்கிறது இல்லை. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை கதைப்பதை விட அநேக ஆச்சரியமான காரியங்கள் கதைப்பதுதான் இன்றைக்கு சபைகளிலே கூடி. தேவனுடைய வார்த்தைக்கு நீ நான் தனிப்பட்ட விதத்திலே மரியாதை செலுத்த வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு நீ நான் தனிப்பட்ட விதத்திலே இருதயத்தை திறந்து கொடுக்க வேண்டும். வசனம் சும்மா வந்து கிரியை செய்ய, நானும் நீ இருதயத்தை பூட்டி வைத்திருக்க, இருதயம் வந்து வசனம் வந்து உனக்கு கிரியை, வசனம் இருபுறமும் தருக்கொள்ளப்பட்டேன் தான், ஆனால் நீ உன்னை இருதய கதவை பூட்டி வைத்திருக்கும் வரைக்கும் தேவனுடைய வார்த்தை உனக்குள்ளே செல்ல. தேவனுடைய வார்த்தை வருகிற பொழுது கவனத்தோடு கேளு, அங்கே இங்கு சிந்தனைகளை விடாதே, அங்கே இங்கு பார்த்து நிற்காதீங்க. நீ நானும் வந்திருந்து விளையாடி கொண்டு இருக்கிறது தேவ ஆவியானவர் உலாவுகிற இடம். நான் பலிபடத்தை குறித்து ஒரு நாளைக்கு ஒரு செய்தி செய்வேன். பலிபடத்தில் எப்படி தேவன் கிரியை செய்கிறார், என்ன நடக்கிறது சபையில, என்ன நடக்கிறது அதுல, எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்ல. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, வசனத்துக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, தயவு செய்து கொடுங்க, தயவு செய்து கொடுங்க, தயவு செய்து கொடுங்க. நீங்க கொடுக்காத ஆராதனை சொல்லுங்க, காலில் விழுந்தாது கேட்குது, நீங்க கொடுங்க, எனக்கும் சேர்த்துத்தான். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய வசனம் இல்லையா. சில பேர் செய்தி போய்கொண்டிருக்கு நித்திர கொள்ளுவாங்க, அலட்சியம் ஐயா, அலட்சியம். தேவனுடைய சமூகத்தை அலட்சியம் பண்ணுகிறது வந்து தேவனுடைய சமூகத்தில் இருந்து சிவிங்கம் சப்பிக்கொண்டு இருக்கிறது அலட்சியம். தேவனுடைய சமூகத்தில் இருந்து தெரியாட்டிக்கு கற்றுக்கொள்ளது அலட்சியம். தேவனுடைய சமூகத்தில் ஆராதனை அபிஷேகம் ஆரவாடு தொட்டி இருக்கும் அப்பதான் நாம கதைச்சு கொண்டு இருப்போம், அலட்சியம். தேவ ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள், தேவ ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். நீங்களும் நானும் கதைச்சு கொண்டிருப்பா, ஐயா பக்கத்தில் இருக்கிறவன் எவ்வளவு கஷ்டத்தோட வந்திருந்து தேவனை நோக்கி பார்க்கிறான்னு சொல்லி யாருக்கு தெரியாதுங்க. அவன் எவ்வளவு பயத்தோடு நின்று ஆண்டவரே உதவி செய்யும்னு சொல்லி கதறான்னு சொல்லி உனக்கு எனக்கு தெரியாது இல்லையா. நீ நான் என்ன செய்கிறோம் பக்கத்துல இருந்து வள வளர்ந்து கதைச்சிட்டு இருக்க. இதே நான் உனக்கு ஒரு காரியம் வரும் பொழுது நீ தேவனை நோக்கி கூப்பிடுகிற பொழுது நீ நம்புறியா தேவன் உனக்கு வந்து பதில் செய்வாருன்னு சொல்லி. நீ வசனத்தை புறக்கணிக்காத இன்னைக்கு சபைகள்ல வசனத்தை ஏற்றுக்கொள்ளிருக்கிறது குறைவு தெரியுமா. இன்னைக்கு எந்த வசனம் வந்தாலும் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தான் வசனம் என்று சொல்லி சிந்திக்கிற மெட்டாலிட்டி சபைகளுக்குள்ளே கூடிச்சு. வசனம் வருகிற பொழுது உனக்கு தான் வசனம், வேற யாருக்கும் இல்ல. வசனம் வருகிற பொழுது எனக்கு தான் வசனம், வேற யாருக்கும் இல்ல. தேவ ஆவியாவுடைய வழிநடத்தலோடு புறப்படுகிற இந்த வார்த்தைகளை மரியாதையோடு ஏற்றுக்கொள்ளு, கவனத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்கள், எச்சரிக்கையோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். இல்லைன்னு சொல்லிச்சுன்னா ஆண்டவர் சவுல் ராஜாவை என்ன செய்தா தெரியுமா, நீ வசனத்தின் வார்த்தை அலட்சியம் பண்ண பார், உன்னை நான் தள்ளி போட்டேன், உன்னை நான் என்ன செய்து போட்டேன், தள்ளி போட்டேன். ஐயா தள்ளினதோடு விட்டாலும் பரவாயில்லை, என்ன ராஜாவாகத்தான் இராம தள்ளின பரவாயில்லையே. ஆனா முக்கியமான ஒரு காரியத்தை சவுல் நம்பிட்டான், என்ன தெரியுமா, வாசிங்க 13வது 14வது வசனத்தை. 14வது அதிகாரம் 13-14 ஒன்று சாமுவேல் 16வது அதிகாரம் 13-14.
அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பு எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அண்ணால் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது.
என்ன நடந்துச்சு தெரியுமா, கடைசியில கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு நீங்கிட்டார். இன்னைக்கு சபைகள்ல என்னுடைய கணக்கு என்ன தெரியுமா, இன்னைக்கு அநேக விசுவாசிகளுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறாரா இல்லையாரான்னு சொல்லி தெரியாது. தங்களுக்குள்ளே தேவ ஆவியானவர் கிரியை செய்கிறாரா இல்லையான்னு சொல்லி தெரியாது. பெய்கிற மலையிலே நனைந்து கொண்டு ஓடுகிற கிறிஸ்தவம் இந்த நாளில் உங்களுக்கு தெரியுமா, பெய்கிற அபிஷேகத்திலே தலையை நீட்டிவிட்டு ஓடுகிற கிறிஸ்தவம் இந்த நாட்டிலே தெரியுமா. சவுலை விட்டு தேவாவியானவர் விலகினார். ஐயா இந்த மறுத்தல் சொல்ல வேண்டியதா இருக்கு, சவுலே உனக்குள்ளே தேவன் விட்டு அசுத்தாவை பிடித்து ஒன்னு வளாட்டது பாரு. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது தேவாவியானவர் எனக்குள்ள இருந்து கிரியை செய்கிறாரா இல்லையா, என்ன நடக்கிறது என்று சொல்லி தெரியாது. தேவ ஆவியானவர் சவுலை விட்டு போனதை என்ன கேட்டுக்கன்னு சொல்லிச்சுன்னா சவுல் அறியாமல் தேவ ஆவியானவருக்கு தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படி, தேவ ஆவியானுடைய வசனத்துக்கு அர்ப்பணிங்க. அது சரியோ பிழையோ, உன் வாழ்க்கைக்கு கஷ்டமோ என் வாழ்க்கைக்கு கஷ்டமோ, ஏற்றுக்கொள் முதலாவது, ஏற்றுக்கொள் முதலாவது இல்லையா. தேவ வார்த்தைகள் வரும் பொழுது சில வேளைகளில் கஷ்டமாகத்தான் இருக்கிறது இல்லையா. அவர் பிள்ளைக்கு தன் தகப்பன் அடிக்கிறது, பிள்ளை எதிர்த்து நின்றார், என்ன ஆகும் தெரியுமா, பிள்ளையுடைய வாழ்க்கை தான் பழுதாக்கி, பிள்ளையுடைய வாழ்க்கை தான் பழுதாக்கி. கொஞ்ச நேரம் நோவுக்கா வேண்டி நாம வசனத்தை தள்ளிவிட முடியாது, கொஞ்ச நேரம் கஷ்டத்துக்கா வேண்டி தேவ ஆவியானுடைய வாழ்க்கையை தள்ளிவிட முடியாது, கொஞ்ச நேரத்துக்கா வேண்டி தள்ளிவிட்டுட முடியாது. நீ கீழ்ப்படி, தேவனுடைய வாழ்க்கைக்கு செவிகொடு, அதற்குரிய மரியாதையை கொடு, தேவனுக்குரிய கனத்தை கொடு. தேவன் ஏதோ சும்மா இடமில்லாமல் வந்து நம்ம சபையில உலாவித்திருக்க, நீ எப்படி அவரை கனம் பண்ணுறியோ அதே வண்ணத்திலே தான் தேவன் உன்னை கனம் பண்ண முடியும். நீ ஒரு விதத்தில் அழைக்க தேவன் என்ன முறை விதத்தில் உனக்கு அழைக்க முடியாது, எனக்கும் அழைக்க முடியாது. நியாயாதிபதிகள் 16வது அதிகாரத்துக்கு திருப்பி கொள்ளுங்கள். நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் அதில் 19:20-22 வாசிங்க. நியாயாதிபதிகள் 16:19.
அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமையின் 7 ஜடைகளையும் சிறப்பித்து அவனை சிறுமப்படுத்த தொடங்கினாள். அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உண்மையில் வந்து விட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரித்து கொண்டிருக்க வைத்தார்கள்.
சிம்சோனை குறித்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அவனை போல ஒரு பலசாலி வேதத்திலே கிடையாது. ஆனா என்ன நடந்தது? சிம்சோன் கர்த்தருடைய ஆவியாலே நிறைக்கப்பட்ட மனுஷன், தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் என்ன செய்தான்? பாவத்திலே விழுந்ததன் நிமித்தமாக என்ன நடந்தது? அவனுடைய வல்லமை அவனை விட்டு அகன்றது. ஐயா, எனக்குள்ள நான் பாவத்தை வைத்துக் கொண்டு தேவ ஆவியானோரோடு உறவாடலாம்னு சொல்லி நினையாது. எனக்குள்ள பாவம் இருக்கும் வரைக்கும் உனக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் ஒரு மனம் திரும்புதல் அவசியம். அந்த மனம் திரும்புதல் இல்லாத பட்சத்திலே நானும் நீயும் சபைக்கு வரலாம், நானும் நீ ஊழியம் செய்யலாம், நானும் நீ தேவனுக்காய் அநாயகத்தை செய்யலாம், தசமம் கொடுக்கலாம், காணிக்கை கொடுக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் தேவ ஆவியானவரோடு நீ உறவாடலாம்னு சொல்லி நினையாது. சிம்சோன் பாவம் செய்த உடனே தேவன் என்ன செய்தார் தெரியுமா? அவனை விட்டு விலகிட்டார், அவளை விட்டு விலகிட்டார். இன்னைக்கு நான் முதல்ல சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இன்னைக்கு சபைகளில் விசுவாசிகளுக்கு தெரியாது பரிசுத்தாவி நமக்குள்ள இருக்கிறாரா இல்லையா. சிம்சோனுக்கும் இதானையா நடந்தது பிரச்சனை? சிம்சோனுக்கும் இதான் நடந்தது பிரச்சனை. வல்லமையாக போகிறது போல இன்னைக்கு பரிசுத்தாவின் அபிஷேகமும் பிரசனமும் வல்லமையை போல வல்லமையாக வருகிறது தானே என்று சொல்லி நாம் சபைகளுக்கு வருகிறோம் இல்லையா? பொய்யற மலையிலே நனைவதற்கு, பெய்யற மலையிலே நனைவதற்கு. அவன் என்ன செய்தான்? வல்லமையாக போகிறது போல விடுப்பாப்போன்னு வெளியே போனான். பாருங்க, ஐயோ பரிதாபம், தேவ ஆவியானவர் அவனை விட்டு போனது அவனுக்கு தெரியாம போச்சு. இன்னைக்கு நான் உங்களை கேட்கிறேன், உங்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்கு? இன்னைக்கு நான் பிரசங்கிக்கலாம், இன்னைக்கு நீங்க ஊழியம் செய்யலாம், ஆனா சிம்சோனும் ஊழியம் செய்தார். சிம்சோனும் தேவனுக்காய் பெரிய காரியத்தை வெட்டி ஒழித்தினார். ஆனா சிம்சோனுக்கு தெரியல ஆவியானவர் போல. சரி, அதான் பரவாயில்லையே, அவனுடைய வாழ்க்கை திரும்பவும் என்ன ஆயிடுச்சு? இருநடை தன் குடும்பத்தருளுள்ள வாழ்க்கைக்குள்ளே திரும்பவும் போனான். விலங்கலாலே அவருடைய கையை என்ன செய்தாங்க? திரும்ப அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு போனார். ஐயா, நீயும் நானும் அடிமைத்தனத்திலே இருந்து பிடிக்கப்பட்டன. திரும்பவும் அதே அடிமைத்தனத்துக்குள்ளே போகிறது நல்லதா? 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 தேவ ஆவியானவரே துட்டுப்பட்டார், தேவ ஆவியானவரே துட்டுப்பட்டார். அதுக்கு பிறகு சிம்சோன் என்ன செய்தான் தெரியுமா? ஒரு மனம் திரும்புதல் அவனுக்கு இருக்காது. அவன் சொன்ன, ஆண்டவரே ஒரு விஷயம் செய்யப்பா, ஒரு விஷயம், ஒரு விஷயம். ஆண்டவர் திரும்ப அந்த பலத்தை கொடுத்தார். அவன் இருந்து அவனுடைய வாழ்நாள் முழுத்தொழுதும் அவன் செய்த காரியத்தை பார்க்கிறான். அவனுடைய கடைசி நிமிஷம் இருக்குது இல்லையா, அன்றுதான் அவன் பெரிய காரியத்தை செய்து மடிந்தான் சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் கேட்கிறது என்னன்னு சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள்ளே எனக்குள்ளே இருந்து போகிறது உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. ஆனால் ஒரு கிறிஸ்தவனுக்கு அது அறிந்திருக்க வேண்டும், அதை அவன் தெரிந்திருக்க வேண்டும். அது இல்லை என்று சொல்லி சொன்னால் அவனுக்கு அது நல்லது. தேவனுடைய சமூகத்தில் எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா.